நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி 107.4 பண்பலையில்.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
அடுப்படி முதல் அண்டம் வரை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய அறிவியல் தொடர் நிகழ்ச்சி. கேள்விகளுக்கு பதிலளிப்பவர் முனைவர் கா. மணி அவர்கள்.
வணக்கம் சார்.
வணக்கம் நேயர்களே.
சார், அந்த பவளப்பாறை கோரல் ரீஃப்ஸ் பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அது எப்படி அந்த பவளப்பாறையை கண்டுபிடிச்சி அதிலிருந்து பவளத்தை எடுத்து அதை வந்து ஷேப் பண்ணி நம்ம வந்து ஆபரணமாக அணிஞ்சிருக்கிறோம், சில்வரில் கோல்டு எல்லாம் பதிச்சு, அந்த பவளப்பாறை அப்படிங்கிறது ஆக்சுவலாக அது என்ன, மீன் வகையை சேர்ந்ததா இல்லைன்னா பாக்டீரியா வகையை சேர்ந்ததா, எங்கே அது அதிகமாக காணப்படுது, அது எப்படி வளர்ச்சி, அதோட வாழ்க்கை முறை, அதை பற்றிலாம் சொல்லுங்களேன்.
பவளப்பாறை அப்படின்னு சொல்கிறது, பாறைன்றது கெட்டியாக இருக்கிறதுனால அதுக்கு அந்த பாறைன்ற பேர். அது மிருகம் தான், கடல் வாழ் மிருகம். உயிரினங்கள் தோன்றும்போது முதல் தோன்றிய உயிரினங்களில் சேர்த்தி அது, ரொம்ப ரொம்ப பழசு. இந்த பூமியில் கடைசி நிமிஷத்தில் வந்தவன் தான் மனுஷன். நாம் வந்து ஒரு 70,000 வருஷம் தான் ஆகுது. 2 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மூதாதைகள் வந்து ஆப்பிரிக்காவில் இருந்தாங்க, 2 மில்லியன் தான். ஆனால் இந்த பவளப்பாறைகளோட இந்த பூமியில் வந்து இருந்து கிட்டத்தட்ட 500 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடியே அது இருக்குது. பூமியில் வந்து கடலில் தான் உயிர்கள் முதல்ல தோன்றி வளர்ந்தது. அப்புறம் தான் நிலத்துக்கு அதெல்லாம் படிப்படியாக உயிரினங்கள்லாம், ஓ நிலம் கூட நல்லா இருக்கேன்னு சொல்லி செடி கொடி தாவரங்கள், பாசிகள், அப்புறம் பூச்சிகள் வந்து, அதுக்கப்புறம் ஊர்வனை பறப்பனை, அப்புறம் பால் ஊட்டுவனெல்லாம் வந்து பரிணாமத்தில் பார்த்தோம். முதல் முதல்ல உயிரினங்கள் வாழ்ந்த இடம் கடல். பூமியில் வந்து 3 பகுதி கடல் தான் இருக்குது. அந்த கடலில் நன்னீர் நிலையிலிருந்து இப்போ வழிபடியாக உப்பாகி இப்போ கடல் வந்து உப்பு நீர் இருக்குது. எல்லாவற்றையும் சம்மந்து வாழ்கின்ற உயிரினம் வந்து இந்த கோரல் ரீஃப். தண்ணீரில் வந்து அலை பாய்ந்துக்கிட்டே ஒண்டி நீதி போகின்ற உயிரினங்கள் இருக்குது. சிலது எதுக்கு அங்கங்கே போயிட்டுருக்கணும், தெரியாமல் போயிட்டு அங்கே உணவு இல்லாத இடத்துக்கு போய் மாட்டிட்டேன்னு என்னாகும். இல்லை, இந்த இடம் நல்லா பாஸ்பரஸ் கிடைக்குது, நைட்ரஜன் நிறையா இருக்குது, இது ரெண்டு இருந்தால் போதும் உயிரினங்களுக்கு. அப்புறம் சாப்பிட்றதுக்கு பூச்சி பொட்டுக்கள்லாம் இருந்ததுன்னா அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். பாசிகள் எங்கே இருக்குதோ அங்கெல்லாம் வந்து மிருகங்கள் இருக்குது. ஆனானப்பட்ட பெரிய திமிங்கிலமே பாசியை நம்பி தான் வாழுது. கண்ணுக்கு தெரியாமல் மைக்ரோஸ்கோப்புன்னு சொல்லக்கூடிய அந்த டைனோஃப்ளாஜிலேட்ஸ் இதை வந்து வாயில் முழுங்கி தான் அது வந்து தன் உடம்பையே வளர்க்குது. பாசி எவ்வளோ இருக்கணும் மிதவை உயிர்கள்னு பார்த்தோம். இந்த மிதவை உயிர்கள் எங்கே நிறைய இருக்கும், சூரிய ஒளி படுகின்ற இடத்துல இருக்கும். ஆழ் கடலில் போனீங்கன்னா சூரிய ஒளியே கிடையாது. இந்த மேலே இருக்கக்கூடிய அந்த 10 மீட்டருக்குள்ளதை மட்டும்தான் சூரிய ஒளி இருக்கும். அது வந்து ஃபோட்டிக் ஜோன் சொல்கிறோம். அதுக்கப்புறம் ஆழ தண்ணிக்குள்ளே போனால் சூரிய ஒளியே தெரியாது. நீங்கள் நீல டைவ் அடிச்சு போனால் ப்ளூ கலரில் தான் இருக்கும். அண்டர் வாட்டர் படத்தில் பார்த்தீங்கன்னா இருளோன் இருக்கும், அது லைட் அடிச்சுட்டு தான் போவாங்க. அங்கெல்லாம் பாசிகள் எப்படி வளர முடியும், பாசிகள் இருக்கிற இடத்துல தான் மீன்கள் வளரும். இந்த மீன்களும் பாசிகளும் இருக்கிற இடத்துல தான் மற்ற பாக்டீரியா போன்றதெல்லாம் இருக்கும். இதை நம்பி இந்த ஒரு வினோதமான உயிரினம் பேர் இந்த கோரல் சொல்லக்கூடியது. சிலண்ட்ரேட்டா அப்படின்ற ஒரு வகையை சேர்ந்த ஒரு ஆரம்பகால உயிரினம், பொடி பொடி பொடியாக இருக்கும். தன்னை வந்து எங்கேயும் போகாமலும் தன் இருக்கிற இடத்துலையே உயிரினங்களை வந்து வர வச்சு அதுகளுக்கு தங்க இடம் கொடுத்து அவங்க வளர்வதற்கு வேண்டிய இடங்கள்லாம் கொடுக்குற அளவுக்கு ஒரு பாறையை உற்பத்தி பண்ணு. எப்படி வந்து ஒரு நத்தை தனக்கு மேலே வந்து ஒரு சிப்பியை உண்டாக்கிக்குது, கடினமான ஓடு, அந்த மாதிரி இந்த ஒரு உயிரினம் குழாயமாக இருக்கும். குழாய் உடல் தன்னை சுற்றியில் வந்து கால்சியம் கார்பனேட்ன்ற ஒரு பொருளை உற்பத்தி செய்து கெட்டியாகுது. கூட்டம் கூட்டமாக வாழக்கூடியது இது. அப்புறம் தன் உடம்பாலேயே அது இனவிருத்தி செய்து கொள்ளும். முட்டையிட்டு கூட குஞ்சு பொறிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உடம்பு வெட்டினாவே ஒன்றுனாயிடும். இப்படி வேகமாக வளரும்பொழுது ஒரு வருஷத்துக்குள்ள 2 வருஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் 10 மைல் தூரத்துக்கு இதனுடைய வம்சாவளிகள் அங்கே இருக்கும். அது அத்தனை தன்னை சுற்றி ஒரு பாறை மாதிரியான கால்சியம் கார்பனேட்டை உற்பத்தி பண்ணும்போது அது நிலைப்பட்டு பூமியில் தரையில் கடலுக்கு அடியில் முளைச்சி ஒரு பாறையாக மாறிடுது. அதுக்கு மேலும் மேலும் சந்ததிகள் 500 மில்லியன் வருஷங்களாக அது வளர வளர என்னாகும், பெரிய வந்து அடுக்கு தொடர் மலை மாதிரி இருக்கும். எப்போவுமே இந்த கோரல் ரீஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆழ்கடலில் இருக்காது, கரையோரங்களில் தான் இருக்கும். 10 மீட்டர் 20 மீட்டர் ஆழத்துக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். இந்த இடத்துல மட்டும்தான் சூரிய ஒளி வரும். சூரிய ஒளி இருந்தால் தான் பாசிகள் வளரும். இந்த பாசிகள் இருந்தால் தான் இந்த உயிரினங்கள் அதை நம்பி வாழ முடியும். இந்த கோரல் ரீஃப் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரிகேட், ஒரு சிக்கலான ஒரு நீங்கள் வந்து வால்மார்ட் இருக்கக்கூடிய இந்த சிக்காகோக்குள்ளே போயிட்டீங்களாலோ அல்லது வந்து நம்ம ஒப்பனகார் தெரு கோயம்புத்தூரில் போயிட்டிங்கனாக்கா எப்படி ஒரு நெரிசலாக இருக்கும், கட்டடங்கள் வந்து இப்படி அப்படியும் இருக்கும். அதுக்குள்ளே சில சமயத்தில் நான் போகாத இடங்கள்லாம் இருக்குது, சின்ன சின்ன சந்து பொந்துகள்லாம் போனோம்னாக்கா இவ்வளோ அடர்த்தியாக இருக்கா. அப்படிப்பட்ட ஒரு குகைகளும் பள்ளங்களும் மேடுகளும் நிரம்பியது தான் அந்த கோரல் ரீஃப்ங்கிறது. நம்ம பார்த்தோம் சொன்னால் ஆகாயத்துலேருந்து பார்த்தோம்னாலோ அது கிட்ட போய் நீச்சல் அடித்து பார்த்தோம்னா பாறை மாதிரி தான் தெரியும். ஆனால் சின்ன சின்ன குட்டி குட்டி மீன்களுக்கு, நந்தைகளுக்கு, நண்டுகளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உயிர் வாழ்வதற்கு, பதுங்கிக் கொள்வதற்கும், மறைந்திருப்பதற்கும், தங்குவதற்கும், உறங்குவதற்கும் ஒரு அற்புதமான ஒரு கட்டிட அமைப்பு அங்கே இருக்கும். அந்த சிக்கலான கட்டிட அமைப்பு இருக்கிறதுனால கோரல் ரீஃபில் தான் பயோடைவர்சிட்டி அதிகம்னு சொல்கிறாங்க. பயோடைவர்சிட்டினா ஒரு சின்ன இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 150 வகையான உயிரினங்களை நம்ம பார்க்கலாம். மழை காலத்தில் கேரளாவில் வந்து ஒரு சின்ன ஒரு சதுரத்தில் ஒரு வளையத்தை போட்டுட்டு அதுக்குள்ளே எத்தனை செடினு எண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து 50 செடி நீங்கள் பார்ப்பேன். இதுவே நீங்கள் வந்து சகாரா பாலைவனத்தில் நீங்கள் எங்கே வட்டத்தை போட்டாலும் ஒரு செடி பார்க்க முடியாது. தூந்திரா போன்ற இடங்களிலோ அல்லது வந்து டெம்பரேட் கண்டிஷன் கூட பூமியில் வடக்க போயிட்டிங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஒரே மரம் தான் இருக்கும். பைன் 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 பைனஸ் மரம் பைனஸ் மரம் பைனஸ் மக்கள் 4 மரங்களே போதும். ஆனால் நீங்கள் வந்து சைலண்ட் வேலிலேயோ அது சாதாரண சபரிமலை போகிற காடுகளிலோ ஆனமலையிலையோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும்போது இந்த மரம் என்ன, அந்த மரம் என்ன, இந்த செடி என்ன, அந்த செடி என்ன, எத்தனை பூச்சிகள் அப்படின்னு பார்க்கும். இதுதான் பயோடைவர்சிட்டி, உயிரி பன்மயம். இந்த உயிரி பன்மயம் எங்கே அதிகம் அப்படின்னு கேட்டால் ரெயின் ஃபாரஸ்ட்னு சொல்கிறாங்க. ஆனால் கோரல் ரீஃப் இன்னும் கூட செறிவானது, பார்ப்பதற்கு உயிரற்ற பாறைகளாக இருப்பதும் தெரியும். ஆனால் டீமிங் வித் லைஃப்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி வந்து அடர்த்தியாக பல உயிரினங்களுக்கு இடம் தருவது கோரல் ரீஃப். இந்த கோரல்னு சொல்லக்கூடிய அந்த கெட்டியான அந்த பொருளை உடைத்து பாலிஷ் பண்ணி நம்ம பயன்படுத்தி தான் நம்ம பவளம் அப்படின்னு சொல்கிறோம், பவளப்பாறைன்னு சொல்கிறோம். பவளங்களில் பல நிறங்கள் இருக்குது, சிவப்பு நிறங்கள் ரொம்ப பிரசித்தி பெற்றது. இந்த சிவப்பு நிற பாறைகள் நம்ம கூத்துக்குடி போன்ற இடத்துலையும் ஆடம்ஸ் பிரிட்ஜ்னு சொல்லக்கூடிய ஸ்ரீலங்காவையும் தமிழ்நாட்டையும் இணைக்கின்ற அந்த இடம் வந்து ராமர் பாலம்னு சொல்லுவாங்க. அந்த பாலமாக இப்போ நம்ம காட்சி அளிப்பதே அந்த கோரல் ரீஃப் தான். அந்த கோரல் ரீஃபை வந்து உடைச்சிட்டு ஒரு பாதையை உண்டாக்கி நாம் சேது திட்டம்னு போட்டோம்னு சொன்னால் அந்த பாரம்பரியமிக்க 500 மில்லியன் வருஷங்களாக இருக்கின்ற ஒரு பவளப்பாறையை நம்ம இழக்க நேரிடும். அதனால் விபரீதங்கள் என்ன வரும் நமக்கு சொல்ல முடியாது. கிடைக்கின்ற லாபம் ரொம்ப குறைவாகவும் இருக்கலாம். அந்த சேது கணவாயை நம்ம வந்து வழி செய்தோம் சொன்னால் பெரிய கப்பல்லாம் போக முடியாது, சின்ன சின்ன கப்பல் தான் போக முடியும். வியாபார ரீதியாக படு தோல்வி அடையக்கூடுங்கன்னு நான் நினைக்கிறேங்க. அந்த இலங்கையை சுற்றி போயிட்டு இருக்கின்ற பெரிய பெரிய கப்பல்லாம் ஷார்ட்கட்டில் போகும்னு நினைக்கிறோம். உண்மையிலே அந்த தூர்வாருவதற்கும் மண் எடுத்து போவதற்குன்ற செலவு, சின்ன சின்ன கப்பல் மட்டும்தான் அனுமதிக்க முடியும் போது பெரிய கப்பலை சரக்க சின்னதில் ஏற்றிட்டு மறுபடியும் அந்த பக்கம் போயிட்டு இது நடைமுறைக்கே சாத்தியில்ல. ஒரு நல்ல எக்கானமிஸை தான் காப்பாற்றணும். இதெல்லாம் செய்வதனால நான் பொருளாதாரத்தில் வந்து பெரிய நன்மையை பெறலாம்னு கூட சொல்லலாம். ஆனால் உயிரியல் ரீதியில் நம்ம பெரிய இழப்பையே நம்ம சந்திக்க வேண்டி வரும் அப்படிங்கிறது நம்ம நினைவு கூற வேண்டியிருக்குதுங்க.
சரிங்க சார். அப்புறம் வந்து மருத்துவம் சம்மந்தமாக ஒரு கேள்வி. வசம்புன்னு ஒன்று இருக்குது, பேர் சொல்லாதது பிள்ளை வளர்ப்பான் அப்படிலான்னு சொல்லுவாங்க. அது வந்து குழந்தைகளோட நாக்கில் தடவுனா வந்து குழந்தைகள் நல்லா பேசுவாங்க, இனிமையாக பேசுவாங்க அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது. அந்த வசம்புங்கிறது என்னது, அதை பற்றி சொல்லுங்களேன், அதோடய மருத்துவ குணங்கள்.
குரோக்கோ சட்டைவா அப்படிங்கிறது அதனுடைய பொட்டானிக்கல் நேம், தாவர இயல் பெயர். அது நல்ல மருத்துவ குணம் இருக்கக்கூடியது. குழந்தைகளுக்கு வந்து மூச்சு சுவாச காற்றுல அதனுடைய வேப்பர் போச்சுன்னா கிருமி நாசினியாக செயல்படும். அப்புறம் ரத்த குழாயை வந்து விரிவடை செய்து ரத்தம் ஓட்டம் கொடுக்கும். அதனால் மூச்சு வந்து திணறாமல் குழந்தைகள் நல்ல காற்றோட்டமும் மார்பு திறந்து மூச்சு விடுவதற்கும், பச்சை குழந்தைகளுக்கு அது கையில் கட்டி விட்டுடுவாங்க. கையில் வந்து சின்ன சின்னதாக அறுத்து துண்டாக்கி நூல் போட்டு ஒரு மாலை மாதிரி கட்டியில் கட்டுவாங்க. குழந்தை முகத்துக்கு மூக்குக்கிட்ட கொண்டு போகும். போகும்பொழுது அந்த வாசனை அதுக்கு போயிடும். முகத்தில் வந்து கை தேய்ச்சிக்கும் போதெல்லாம் அதுக்கு போகும்னு அவங்க சொல்லுவாங்க. இப்போ நாக்கில் வந்து பால் குடிக்கிறதுனால ஈஸ்ட் வளரும். ஈஸ்ட் வளர்ந்தால் வெள்ளமையாக ஒரு படிவு வரும். டாக்டர் வந்து எப்போ முதல்ல போனோம்னா நாக்கை காட்டுன்னு நோய் உடம்புல இருந்ததுன்னு சொன்னால் ஒரு ஆல்கஹால் ஸ்மெல் வாயிலேருந்து வந்ததுனாக்கா ஒரு பழ வாசனை வரும். அந்த குழந்தைகளுக்கு ஜுரம் இருக்கும்பொழுது நாக்கு பார்த்தோன்னா வெண்மை படிவு இருக்கும். இந்த ஈஸ்ட் தொல்லை தான் அதிகமாக குழந்தைகள் பாதிக்கிறதுனால அந்த பால் பீச்சத்தோடு சேர்ந்து இந்த ஆல்கஹால் ஸ்மெல்லும் வந்ததுன்னா தெரிஞ்சுக்கலாம் இது வந்து இந்த ஈஸ்ட் வளர்ந்துருக்குதுன்னு. அவங்களுக்கு அது தெரியாது. இந்த ஈஸ்ட்டை வந்து கட்டுப்படுத்துறது வசம்பு தான். இந்த வசம்பு என்ன பண்ணுவாங்க, பாலில் நினச்சி அகல் விளக்கில் சுட்டி அந்த கறியை தேய்ச்சி நாக்கில் தேய்க்கும்போது ஒரு நல்ல ஒரு ஈஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கேண்டிடா என்று சொல்லக்கூடிய ஈஸ்ட்டை வந்து அறவே ஒழிக்கக்கூடிய தன்மை அதுக்கு உண்டு. நாக்கு பளிச்சுன்னு சுத்தமாக ரத்த ஓட்டத்தோடு பழைய தெம்போடு வரும்போது நோய் நொடி இல்லாமல் குழந்தை வளர்வதற்கு அது நல்ல மருந்தாக பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அந்த கறியை உள்ளே போகும்பொழுது ஜீரணமாக ஜீரணத்தையும் அது வந்து துரிதப்படுத்தி ஸ்டிமுலண்ட்டாக இருக்கும். நம்ம நரம்புகளை தூண்டி ரத்த ஓட்டத்தை மிகுதிப்படுத்தி ஜீரண வேகமாக நேரடியாக ஜீரணத்தை அது வந்து செய்யவிட்டால் கூட ரத்த ஓட்டத்தை வந்து அகலப்படுத்தும். அந்த ரத்தம் ஓடுகின்ற பாதையெல்லாம் அகலப்படுத்தக்கூடிய தன்மை அதுக்கு உண்டுங்க. அதுதான் அந்த குரோக்கோ சட்டைவான்னு சொல்லுவாங்க. வசம்பு பெயர் சொல்லாதது அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போவுமே பெயர் சொல்லிட்டோம்னா அதுதானா, அது ஒரு மருந்தா அப்படின்னு ஒரு கேலி மக்கள்கிட்ட வந்துடும். அதனால் அது பெயர் சொல்லாமல் இருக்கணும் அப்படின்றது ஒன்று உண்டு. பகல் நேரத்தில் பெயரை சொல்லுவாங்க, ராத்திரி நேரத்தில் பெயரை சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சில பொருள்கள் வந்து மரியாதை கொடுப்பதற்காகவும், சில வேண்டாத சூட்சும வஸ்துக்களை வந்து நம்ம கவர்ச்சி செய்யக்கூடாதுங்கிறதுனால அது பேரை சொல்லாமல் சொல்லுகின்ற வழக்கமும் உண்டு. மூன்றாவது கொண்டு வான்னு சொல்லுவாங்க, வெத்தலை பாக்கு கேட்கும்போது சுண்ணாம்புன்னு சொல்ல மாட்டாங்க, மூன்றாவது கொண்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா புரிஞ்சுக்கணும், அந்த சுண்ணாம்புங்கிற வார்த்தைக்கு வந்து ஒரு நெகட்டிவ் ஃபீலிங்ஸும் இருக்குது. சுண்ணாம்புங்கிறது வந்து செத்து சுண்ணாம்பு ஆகிடுவாங்க அப்படிங்கிற வார்த்தைனது ஒரு அமங்கல சொல்லாகவும் இருக்கிறதுனால அதை போய் ஒரு மங்களமான ஒரு திருமண சடங்கு இருக்கிறதுலையோ மாலை நேரத்தில் பூஜைகள் முடித்த பிறகு அது அந்த வார்த்தை பயன்படுத்தக்கூடாது, மூன்றாவது கொண்டு வான்னு சொல்லுவாங்க. இடக்கர் அடக்கல்ங்கிறது முறை. அதனால் இந்த வசம்புக்கும் பெயர் சொல்லாததுங்கிறது ஒரு வழக்கம் உண்டு.
சார், இந்த அணு உலைகளில் பார்த்தீங்கன்னா ஹெவி வாட்டர் அப்படின்னு நம்ம அடிக்கடி ஒரு வார்த்தை, அதோட சம்மந்தப்பட்ட வார்த்தை ஹெவி வாட்டர் வந்து கூலண்ட்டாக வந்து பயன்படுத்தப்படுகிறதுன்னு பார்க்குறோம். அந்த ஹெவி வாட்டர் அப்படின்னா என்ன? ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கண்டென்ட் வேறுபடுமா? ஹெவி வாட்டர்னா கன நீர், அப்போ அது ஆர்டினரி வாட்டரோட வெயிட் அதிகமாக இருக்குமா? அதெல்லாம் பற்றி சொல்லுங்களேன். ஏன்னா நீங்கள் சொன்னீங்க 1 லிட்டர் தண்ணி வந்து 1 கிலோ வெயிட் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. ஹெவி வாட்டர் எப்படி இருக்கும்?
தண்ணீர் வந்து கெமிக்கல் பெயர்படி பார்த்தா H2O, 2 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன். அந்த ஹைட்ரஜன்லேயே ஐசோடோப்னு இருக்குது. இரட்டைப்பிறவிகள் மாதிரி 3 பிறந்தவங்க மாதிரி இருக்கிறாங்க. பார்ப்பதுக்கு ஒரே மாதிரி இருப்பாங்க, கொஞ்சம் வித்தியாசம் அவங்களுக்குள்ள இருக்கும். ஹைட்ரஜனுக்கு இது மாதிரி 2 பிரதர்ஸ் இருக்கிறாங்க. அந்த பிரதர் ஒருத்தர் பேர் வந்து டியூட்டீரியம், இன்னொரு பிரதர் பேர் டிரிஷியம். என்ன வித்தியாசம் ஹைட்ரஜனுனா, ஹைட்ரஜனுக்குடைய அணுக்கருவில் ஒரே ஒரு புரோட்டான் தான் இருக்கும், நியூட்ரான் கிடையாது. ஒரு புரோட்டானை வெளியே வந்து ஒரு ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரான் சுற்றிகிட்டு இருக்கும். ரொம்ப சிம்பிளஸ்ட், ரொம்ப எளிமையான, இந்த பிரபஞ்சத்தில் முதல் தோன்றிய அணுன்னு எடுத்துகிட்டோம் ஹைட்ரஜன் தான். அதனால் அதில் மினிமமாக இருக்கக்கூடியது ஒரே ஒரு புரோட்டான் ஒரு எலக்ட்ரான். அதுக்கப்புறம் அவருடைய பிரதருக்கு வந்து ஒரு புரோட்டானோட இருந்தால் நல்லா இருக்காது, கொஞ்சம் ஒரு துணை வேணுமென்றது அதனுடைய அணுக்கருவில் ஒரு நியூட்ரானும் சேர்ந்துக்குச்சு. அப்படி வரும்பொழுது அதனுடைய அணு எடை வந்து 2 போச்சு. ஹைட்ரஜனுக்கு 1 இதனுடைய அணு எடை 2, ஒரு புரோட்டான் ஒரு நியூட்ரான். எடை வந்து இதை பொறுத்து தான் இருக்குது, எலக்ட்ரான் நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கிறது இல்லை. இதை வந்து டியூட்டீரியம் அப்படின்னு பேர். சில ரொம்ப ரேராக அரிதாக ஒரு புரோட்டான் 2 நியூட்ரான் இருக்கலாம், அதுவும் ஒரு ஹைட்ரஜன் தான், அது வந்து டிரிஷியம் பேர். அதனுடைய அணு எடை வந்து 3. இவங்க வந்து இயற்கையில் ரொம்ப குறைவு. வழக்கமாக தண்ணீர்னு எடுத்துட்டோம்னா H2O இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் பிரதானமாக ஒரு புரோட்டான் ஒரு எலக்ட்ரான் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் தான். அந்த தண்ணியில் எப்பவுமே ஓரளவுக்கு இந்த டியூட்டீரியமும் இருக்கும், கனநீர் அதுதான் சொல்லுவோம். அந்த தண்ணியை தேடி பிடிக்க முடியுமா? அந்த தண்ணீரில் இருக்கக்கூடிய H2O டியூட்டீரியம் இருக்கக்கூடிய வாட்டரை நம்ம எடுக்க முடியுமா அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏற்கனவே அதுக்கு கனமாக இருப்பதுனால 2 1 நியூட்ரான் அதிகபட்சமாக இருக்கிறதுனால எடை இருக்கனால ஒரு சுலபமான முறையில் பண்ணலாம், காய்ச்சலாம். தண்ணீர் காய்க்கும் போது எடை குறையாக இருக்கக்கூடிய வாட்டர் இந்த H2O இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் இருக்கிறது வந்து ஆவியாயிடும். அந்த கனநீர் சுண்ட 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 கடைசியில் நிற்கிறது வந்து கனநீர் ஆகிடும். வேற ஒரு மெத்தடில், ஆஸ்மாசிக் மெத்தட்லேயே நம்ம வந்து பிரித்து எடுக்கின்ற முறைகள் இருக்கின்றன. மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்டர்ன்ற மெத்தட்லேயும் கூட தண்ணீரை வந்து அதில் பிரிக்கிற முறைகளாக இருக்குது, கொஞ்சம் செலவு அதிகம். இந்த கனநீரை வந்து ஏன் வந்து அணு உலைகளை பயன்படுத்துகிறாங்க? இந்த கனநீருக்கு ஒரு தன்மை என்ன, நியூட்ரானை அபகரிக்கும் தன்மை உண்டு. இந்த நியூக்ளியஸ் வந்து எப்போவுமே இன்னொரு ஆளை வந்து சேர்த்துக்கோ, குரூப் தெரப்பி. நம்ம கூட பார்ப்போம், எப்போவுமே வந்து சில பேர் சங்கம் வச்சுக்குவாங்க, மொட்டை அடித்தவர்கள் சங்கம், வழுக்கை தலையர் சங்கம், குழந்தை இல்லாதவர்கள் சங்கம் கூட இருக்குது. அவங்க வந்து குழந்தை இல்லாதவங்கள சங்கம் வச்சுருவோம், எனக்கு வந்து ஆச்சரியமா இருக்குது, ஏன் இப்படி குழந்தை இல்லாதவங்களாம் சங்கம் வச்சுருக்குறாங்கன்னு. அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தேவைப்படுது, தன்னை காப்பாற்றுறதுக்கு ஒருத்தர் இல்லைனாக்கா இவங்களாவது இருப்பாங்கல்ல அப்படின்னு. ஏன் தத்தெடுத்துக்கலாமே அப்படின்னு அவங்கள நான் கேட்டேன் ஒரு முறை. எத்தனையோ குழந்தைகள் தாய் தந்தை இல்லாமல் இருக்கு, உங்களுக்கு தான் இல்லைங்கிறீங்களே, சங்கமே வச்சுருக்கீங்களேன்னு. எங்களை தத்தெடுத்துக்க இஷ்டம் இல்லைங்க, நாங்கள் இப்படி இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி இருக்கிறதுக்கு ஆசை, ஆனால் தனியாக இருக்க கஷ்டம், அதனால் ஒரு பாதுகாப்பு. இப்போ நான் மட்டும் இல்லைங்க உலகத்தில், என்னமா நிறைய பேர் இருக்கிறாங்கிறது ஒரு தைரியத்தை கொடுக்குது. இப்போ மனிதனுக்கு அடிப்படையாக ஒரு பாதுகாப்பு உணர்வு இருக்கிறதுனால ஒரு கூட்டம் சேர்த்துக்கிற மாதிரி இந்த ஹைட்ரஜனும் தனக்கு ஒரு கூட்டம் வேணும்னு ஒரு நியூட்ரானை வந்து தேடி தேடி அது அலைப்பாயுது. சாதாரண ஹைட்ரஜனுக்கு அந்த அக்கறை இல்லை, அதுக்கு நியூட்ரானே தேவையில்லை. ஆனால் இந்த டியூட்டீரியத்துக்கு ஒரு இருந்தாக்கா டிரிச்சம் ஆகிட்டுனா ஒரு நிம்மதியாக இருக்குங்கிறதுனால நியூட்ரானை வந்து திருடுவதற்கு அது ரொம்ப ஆசைப்படுது. அப்போ அணு உலையில் வந்து அணுகுண்டாக அது மாறாமல் இருக்கணும்னா, அணு உலைக்கும் அணுகுண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா இந்த நியூட்ரான் தான். இந்த செயின் ரியாக்ஷன் சொல்லக்கூடிய அந்த சங்கிலி நிகழ்ச்சியில் நியூட்ரான் பளபள பளபளன்னு வந்து வெளிவரும்பொழுது எல்லா அணுவும் பிளந்துக்கிட்டே இருக்கும். ஒரு நியூட்ரானை அடித்தோம்னா அணுனுடைய கரு வந்து உடையும், அணுக்கரை உடைக்கிறதுக்கு நியூட்ரான் தான் வேணும். அப்போ அணு குண்டாக மாறணும்னு சொன்னால் குறிப்பிட்ட ஒரு வினாடிக்குள்ள எல்லா அணுக்களையும் உடைக்கணும், அப்போ அதிகபட்சமாக நியூட்ரானை உண்டாக்கணும். அப்போ எந்த நியூட்ரானும் சேதாரமாக இல்லாமல் உள்ளுக்குள்ளேயே எல்லா அந்த அணுக்களையும் புகுந்து உடைக்கிறதுக்கு தான் அணுகுண்டாக மாறும். ஆனால் அணு உலையில் அப்படி கிடையாது. இந்த நியூட்ரான் வந்து அணுகுண்டாக மாறாமல் எல்லா அணுவும் பிளந்துடாமல் நாம் சொல்கிற அளவுக்கு அது பயன்படுத்தினா போதும். இப்போ வந்து அடுப்பு வந்து திகு திகுன்னு எரியுது, உடனே அம்மா என்ன பண்ணுறாங்க, 2 கட்டையை உருவிடுறாங்க, வெளியே எடுத்துறாங்க அடுப்புலேருந்து. இப்போல்லாம் அடுப்பு வந்து யாரும் தெரியாதில்ல, கேஸில் வந்து நம்ம குறைச்சிடுறோம். ஆனால் குறைக்கும் பொழுது என்னாகுது, அந்த கொதிக்கிறது குறைஞ்சி பால் வந்து அடங்கிடுது, சாம்பார் பொங்கி வெளிவராமல் பார்த்துக்கிறோம். இப்படி அணு உலை வந்து அணுகுண்டாக வராமல் இருக்கிறதுக்கு காரணம் இந்த நியூட்ரான், உபரியாக வர நியூட்ரானை வந்து நம்ம யாராவது ட்ராப் பண்ணணும், பிடிச்சி அதை உறிஞ்சி எடுக்கணும். இதை செய்வது தான் இந்த ஹெவி வாட்டர், அதுக்கு மாடரேட்டர்னு பேர். பலவிதமான மாடரேட்டர்கள் இருக்குதுங்க. இதில் நாம் வந்து பயன்படுத்துகிறது வந்து இந்தியாவில் கல்பாக்கத்தை போன்ற அணு உலையில் கனநீரை பயன்படுத்தணும். அந்த கனநீருக்கு வந்து இந்த உபரி நியூட்ரானை வந்து உறிந்து கொள்ளுகின்றதுனால மாடரேட்டராகவும் பயன்படுத்தணும். அதே சமயத்தில் குளிர்விப்பானாகவும் இருக்குது, ஹீட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவதற்கு நமக்கு அது வந்து இருக்குது. ரெண்டு வேலையை ஒரே சமயம் செய்வதனால ஒரு ஆரம்பகால அணு உலைகளில் அறிவியல் பூர்வமாக டெக்னாலஜிக்கலி ரொம்ப வசதியான ஒரு முறையை நம்ம பயன்படுத்துவது கனநீர். இப்போ கனநீர் இல்லாமல் கூட நம்ம செய்கின்ற முறைகள்லாம் இருக்கிறது, இன்னொரு முறை அதை பற்றி நம்ம பேசுவோம். இப்போது கனநீருங்கிறது என்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்.
விளக்கங்களுக்கு நன்றி. வணக்கம் சார்.
வணக்கம் நேயர்களே, மீண்டும் சந்திப்போம்.
அடுப்படி முதல் அண்டம் வரை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய அறிவியல் தொடர் நிகழ்ச்சி கேட்டீர்கள். கேள்விகளுக்கு பதிலளித்தவர் முனைவர் கா மணி அவர்கள், உடன் உரையாடியவர் என் கோமா. இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தொலைபேசி வாயிலாக தெரிவிப்பதென்றால் 0422243105 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். மின்னஞ்சல் வாயிலாக தெரிவிப்பதென்றால் dee@tnau.ac.in என்ற முகவரிக்கு உங்களது கருத்துக்களை அனுப்பலாம். நிகழ்ச்சிகளை வேளாண் பல்கலைக்கழக இணையதளமான அக்ரிடெக் போர்ட்டலில் இ ரேடியோ ப்ரோக்ராம்ஸிலும் கேட்டு பயன்பெறலாம்.